நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
எந்த ஒரு தொழில் எடுத்துட்டாலும் பாரம்பரிய வழிகளை பின்பற்றி வர்றதுதான் நம்ம மக்களோட இயல்பு. புதிய தொழில்நுட்பங்களை வந்து ஏற்கும் போது ஒரு சின்ன பயம் எல்லார்கிட்டயும் இருந்துகிட்டே இருக்கும். விவசாயம்னு எடுத்துக்கிட்டா சொல்லவே வேண்டாம். இப்ப அந்த வகையில கரும்பு சாகுபடியில புதிய தொழில்நுட்பமான சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டு வரும் விருத்தாச்சலத்தை சேர்ந்த விவசாய நண்பர் நாராயணசுவாமி தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்.
என்னுடைய பெயர் ஆர். நாராயணசாமி. புதுக்கூரப்பேட்டை கிராமம் விருத்தாச்சலம் வட்டம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி. நான் வந்து சொட்டு நீர் பாசனத்தை நடைமுறைப்படுத்தி கரும்புல அதனை மூலமாக உற்பத்தி பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறேன்.
இன்னைக்கு வந்து இந்த பருவமழை நம்ம எதிர்பார்த்த சமயத்துல கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சதுனாலும் அது ஒரு சீராகவும் இருக்கிறது இல்ல. மழையை நம்பி எதிர்பார்த்து நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படிங்கறது இன்னைக்கு முடியாத காரியமா இருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீரும் நிறைய பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால ரொம்ப குறைஞ்சு அடியில கீழ ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம தண்ணீரை எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணுமோ அவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் இப்ப நம்ம இருக்கோம். இப்போ இந்த சமயத்துல நீங்க எடுத்திருக்கிற இந்த சொட்டு நீர் பாசனம் செய்யறது அப்படிங்கிற முடிவு வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த முடிவு வந்து நீங்க எடுக்கிறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுகோளா அமைஞ்சதுங்க?
கட்டுரைகள்லாம் கொஞ்சம் ஆழமா படிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. இந்தியாவில வருடம் முழுவதும் பெய்கின்ற மழை அளவுன்னு பாத்தீங்கன்னா 70,000 TMC. இதுல 50,000 TMC தண்ணீர் கடல்ல தான் போய் கலக்கிறது. மீதி 20,000 TMC தண்ணீர் தான் பூமியில உறிஞ்சப்படுகிறது, நீராதாரம் பெருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த அளவில் ஆண்டுக்காண்டு 10 சென்டிமீட்டர் நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிற சூழல் இருக்கிறது. அதோடு இல்ல, இன்றைக்கு 200 மில்லிமீட்டர் மழை பெய்கின்ற இஸ்ரேல் நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லை. காரணம், அங்க நீர் மேலாண்மை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனா சிறபுஞ்சியில ஒரு ஆண்டிற்கு 11,000 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இந்தியாவில 1,130 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. கோவை போன்ற நகரங்களில் இன்னும் குறைவான அளவில் மழை பெய்கிறது. ஆனால் இங்கே எல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. 200 மில்லிமீட்டர் மழை பெய்கிற இஸ்ரேல் நாட்டில் பஞ்சம் இல்லை. ஆனால் 11,000 மில்லிமீட்டர் மழை பெய்கிற சிறபுஞ்சியில குடிநீர் பஞ்சம் இருக்கிறது. காரணம், இதற்கு நீர் மேலாண்மை இல்லை என்பதுதான் அடிப்படையான காரணம். அப்ப இதற்கு என்ன மாற்று வழிகள் அப்படின்னு பார்க்கின்ற போது, இன்றைக்கு இருக்கிற சொட்டு நீர் பாசனம் என்பது சிறந்த தொழில்நுட்பம். அதோடல்ல, கிடைக்கின்ற நீரை உதாரணமா ஒரு ஆழ்குழாய் கிணறிலிருந்து ஒரு 30 HP திறனுடைய மோட்டார் மூலமாக நீர்ப்பாசனம் செய்கின்ற பொழுது, ஒரு 5 ஏக்கர் பாசன வசதியை வாய்க்கால் வழி பாசனம்னா அதே சொட்டு நீர் பாசனத்துல பயன்படுத்தினா குறைஞ்சபட்சம் 12 ஏக்கர்லிருந்து 15 ஏக்கர் வரைக்கும் நீர்ப்பாசனம் செய்வதற்கான வாய்ப்பும் வசதியும் பண்ண முடியும்.
ரொம்ப அருமையா, நல்ல புள்ளி விவரங்களோட அருமையா சொல்லியிருக்கீங்க. இப்போ கரும்புக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறது முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப மரப்பயிர்களுக்கு அந்த மாதிரி இடைவெளி அதிகமா இருக்கிற பயிர்களுக்கு தான் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா பயிர்களுக்குமே சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதற்கான முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப கரும்பை பொறுத்த வரைக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம்ங்கிறது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு, அந்த முறைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
கரும்பு சொல்றதுக்கு முன்ன, தமிழ்நாட்டில் சொட்டு நீர் பாசனம் எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். 1982 ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. 20 விவசாயிகளிடத்துல 20 ஹெக்டேர் பரப்ப அவர்களிடத்துல ரொம்ப எடுத்து சொல்லி 100% மானியத்தில் அங்கு அறிமுகப்படுத்தினான். இன்றைக்கு இந்தியாவிலேயே தருமபுரி மாவட்டத்தில் காய்கறி பழங்கள் பூக்கள் உற்பத்தியில சிறந்து விளங்குவதற்கு அடிப்படையான காரணமே சொட்டு நீர் பாசனம்தான். இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற அம்மையார் அவர்கள் போன ஆட்சி காலத்தில் முதன் முதல்ல இந்தியாவிலேயே நீர் மேலாண்மைக்கான ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதாவது மழை நீர் சேகரிப்பு என்ற ஒரு திட்டம் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இந்தியாவில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு கட்டுமானங்களாக இருந்தாலும் தனியார் கட்டுமானங்களாக இருந்தாலும் வீட்டு குடில்களாக இருந்தாலும் மழை நீரை சேகரிக்கின்ற ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால்தான் அந்த வீட்டிற்கான மற்ற வசதிகள், மின் இணைப்போ போன்ற மற்ற இணைப்புகள் வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணத்தினால திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கிறது. அதனாலதான் இப்ப கரும்புலையும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய மானியம் மற்றும் ஆலைகளுடைய ஊக்கம் இது ரெண்டின் காரணமாக கரும்புல பயன்படுத்துறாங்க. இந்த கரும்புல ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதை பத்தி நம்ம சிந்தித்து பார்ப்போம்னா, கரும்பானது ஒரு 6 to 8 months வளர்ச்சி நல்ல சிறப்பான வளர்ச்சி இருந்தால் லேசான காற்றின் மூலம் கூட பெரும்பகுதி சாய்ந்து விடுது. 10 to 12 feet வளருகின்ற பொழுது சாய்ந்து விடுது. அப்ப நீர்ப்பாசன வாய்க்கால்கள் வழிகளை கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கிறது. வாய்க்கால்ல புல்கள் வளர்ந்து விட்டா அதை அப்புறப்படுத்துவது சிரமமா இருக்கு. இப்ப குழாய் அமைப்புல நீர்ப்பாசனம் சொட்டு நீர்ப்பாசனத்துல 2 ஒன்று நிலத்துக்கு கீழே சப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம், நிலத்துக்கு கீழே குழாய்களை அமைக்கிறது, அதாவது லேட்டரல் என்று சொல்லுவது தண்ணீர் சொட்டுகின்ற குழாய்களை, நிலத்திற்கு மேல சொட்டுகின்ற குழாய்களை அமைப்பு. இந்த ரெண்டு சிஸ்டத்துல நிலத்துக்கு கீழே 23 mm கீழே அமைத்தால் இன்னும் பாதுகாப்பானதாக இருக்கும். அதுல இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா, இயந்திரங்களை வைத்து கரும்பு அறுவடை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில சராசரி உற்பத்தியில முதலிடத்தில் இருக்கு. சராசரியா 108 tons per hectare அளவுக்கு உற்பத்தி செய்யற இந்தியாவிலேயே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வெட்டு கூலி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீர்களே ஆனால் 1000 rupees கூட ஒரு டன் கரும்பு வெட்டுவதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதோடு அல்ல, அது ஆலைக்கு அனுப்புகின்ற வண்டிகளுக்கு மாமூல் 1000 to 1500 rupees, அதோடு இந்த போன்று ஜூன் ஜூலை மாதங்களில் கரும்பு வெட்டுகின்ற பொழுது கரும்பை கொளுத்தியே வெட்டுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி கொளுத்துகின்ற பொழுது விவசாயிக்கு அதனுடைய எடை குறைகிறது ஒரு பக்கத்துல, ஆலைகள் அதை வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுது அந்த சாம்பல் அதில் இருக்கின்ற கருமை தன்மையினால அந்த சர்க்கரையை சுத்தப்படுத்துவதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால இந்த சொட்டு நீர் பாசன முறையில இயந்திரமயமாக்கலாம் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
சரிங்க, இப்போ சொட்டு நீர் பாசனம் ஏன் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படிங்கிற விவரங்களோட இந்த கரும்புக்கு வந்து நிலத்தடியில போடுற இந்த பாசனம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிருக்கீங்க. இப்போ சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற போதே வெறும் தண்ணீரை சிக்கனப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, இது கூடவே வந்து உரத்தையும் இந்த சொட்டு நீர் பாசனம் வழியாவே கொடுக்கலாம் அப்படிங்கிற போது நமக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு இல்லீங்களா, அதையெல்லாம் உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுங்களேன்.
இப்ப சொட்டு நீர் பாசனம் 5 to 5.5 feet, 6 feet இடைவெளியில அந்த குழாய்களை கீழே அமைக்கலாம் அல்லது மண்ணுக்கு மேலேயும் அமைக்கலாம். அப்படி அமைத்து நீர்ப்பாசனம் செய்கின்ற பொழுது உதாரணமா ஒரு 5 acres வாய்க்கால் வழி நீர்ப்பாசனம் செய்யணும்னா ஒரு 30 HP திறனுடைய மோட்டாரால் வெளிப்படுத்துகின்ற தண்ணீர் கூட ஒரு சுற்று தண்ணீர் பாசுவதற்கு குறைந்தது 15 to 20 days ஆகும். ஆனா சொட்டு நீர் பாசனத்துல ஒரு 4 shifts ஒரு 12 hours அதற்கு தண்ணீர் கொடுத்தோமே ஆனால் நாம் நிலத்தில் கையை வைத்து பார்க்கின்ற பொழுது நிலம் ஈரமாக இருக்கும், அந்த கரும்புக்கு தேவையான ஈரத்தை கொடுக்க முடியும். ஒன்று அடுத்தது, இப்ப இந்த சொட்டு நீர் பாசனம் போடாத நிலங்கள்ல 1 month 1 time வாய்க்கால் சீவுதல் என்ற வேலை இருக்கு. அதாவது புற்கள் முளைத்து போகும், அதை சீவுனாதான் தண்ணீரை பாச முடியும். அதற்கு அதிகப்படியான உழைப்புக்கான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறது, அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. அடுத்தது உரப்பாசனம் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு சிறந்த தொழில்நுட்பம். ஏன் சிறந்த தொழில்நுட்பம்னா, இப்ப மனிதர்கள் கரும்புல நேரடியா உரங்களை தெளிக்கின்ற பொழுது அது காற்றுல உறிஞ்சப்படுகிறது, சூரிய வெப்பத்தினால பாதிக்கப்படுகிறது, அது நேரடியா வேர்களுக்கு சென்று கிடைக்காம மழை பெய்கின்ற பொழுதோ அது விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக உரங்களை நாம அதுல செலுத்துகின்ற பொழுது நேரடியாக வேருக்கு சென்றடைகிறது. களைகள் முளைக்கின்ற மற்ற பகுதிகளுக்கு இது சென்றடைவது இல்லை, அதனால களை முளைப்பதும் குறையும். அப்ப 100% நம்முடைய உரமானது நேரடியாக பயிருக்கு கிடைக்கும். இதுல நேரடியா மேல போடுற காலங்களில் பார்க்கின்ற போது 50 to 75% தான் அந்த பயிருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் சமமாக கிடைக்காது. ஆனா சொட்டு நீர் பாசனத்துல உரத்தை கலந்து கொடுக்கின்ற பொழுது சமமான அளவுல அந்த பயிர் வளரும்.
சரிங்க, பொதுவா இப்ப நீங்க பின்பற்றுகிற கரும்பு சாகுபடி முறைகள் என்ன, அது எப்படியான மகசூல் எவ்வளவு எடுக்கிறீங்க, அந்த மகசூலுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் எந்த வகையில அனுகூலமா இருக்குங்க?
இப்ப சராசரியா 50 tons உற்பத்தி செய்யற ஒரு விளை நிலத்துல சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்தா குறைந்தபட்சம் சராசரியா 1 acre 10 tons கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி 10 tons நமக்கு மகசூல் கிடைக்கின்ற பொழுது நம்முடைய இடுபொருள்கள் செலவுகளை, அதாவது அதற்கான உழைப்பை குறைத்துக் கொள்ள முடியுது, பணியாளருடைய வேலையை குறைத்துக் கொள்ள முடியுது. அது ஒரு பக்கத்துல நமக்கு செலவீனங்கள் குறையறத வருமானம் கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அடுத்தது உரம் சரியான அளவுல அங்க போய் சேர்றதுனால தேவையில்லாமல் காற்றிலேயும் மழையிலேயும் சூரிய வெளிச்சத்திலையும் வீணாகிற உரத்தின் அளவு குறைகிறது. அப்ப ஒன்று தொழிலாளருடைய பணி மூலமாக ஏற்பட இழப்பு குறைக்கிறோம், அடுத்தது உரங்கள் தேவையில்லாமல் வீணாவது குறைக்கப்படுகிறது. அது உற்பத்தி திறன் 10 டன் ஒரு ஏக்கருக்கு கூடுகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கிற 2000 ரூபாய் விலை என்று எடுத்துக்கொண்டால் 20,000 ரூபாய் சற்றேறக்குறைய கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோடு அல்ல, ஆலைகள் மூலமாக வெட்டுகின்ற இயந்திரங்கள் வழங்கப்படுகிற பகுதிகளில் 5.5 அடி இடைவெளியில நாம கரும்பு போட்டிருந்து அந்த குழாய்களை பூமிக்கு அடியில போட்டுமானோ ஒரு ஏக்கர் அல்லது 5 ஏக்கர் 4 ஏக்கரை ஒரே நாளிலே அவர்கள் வெட்டி கொடுத்துவார்கள். ஆனால் நம்ம ஆட்களை வைத்து வெட்டுகின்ற பொழுது குறைந்தது 15 முதல் 20 நாட்கள் வெட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக போட்டு அவர்கள் சொட்டு நீர் பாசனம் மூலமாக அமைக்கப்பட்ட கரும்பு வயல்களை உரிய நேரத்தில் வெட்டுவதற்கு வெட்டுகின்ற அந்த ஆணையை பிறப்பிக்கிறார்கள். அப்படி வெட்டப்படுகின்ற பொழுது முழுமையான அந்த எடை கூடுதலாக கிடைக்கிறது. ஆனால் இப்போ மற்ற நேரங்களில் ஆட்களை வைத்து நம்ம சாதாரண முறையில் வெட்டுகின்ற பொழுது 1 மாதமோ 2 மாதமோ தள்ளி போய் வெட்டுகின்ற பொழுது எடை குறைய 12 மாதத்திற்குள் அந்த கரும்பை வெட்டினால் கூடுதலான எடை கிடைக்கும். 12 மாதத்திற்கு பின்னால் தள்ளி போக போக அதனுடைய எடை குறையறதுக்கான பாதிப்பு இருக்கு.
சொட்டு நீர் பாசனம் போடும் போது நம்ம இந்த குறிப்பிட்ட இடைவெளியில தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கூட இந்த எடை இழப்பை ஈடு செய்ய முடியாதுங்களா?
சொட்டு நீர் பாசனத்துல அது செய்ய முடியும். இதோட இன்னொரு நன்மை என்னன்னா, இப்ப ஆட்கள் மூலமாக அமைக்கின்ற கரும்பு பார்களில் உரங்களை போடுகின்றது 2 அல்லது 3 முறை தான் போடுவாங்க, 60 நாள், 75 நாள், 90 நாள். ஆனா சொட்டு நீர் பாசனத்துல அதனை பிரித்து 1 வாரத்திற்கு 1 முறை அந்த உரத்தை நாம அந்த உறிஞ்சி குழாய்கள் மூலமாக கொடுத்தோமானால் 11 மாதங்கள் வரை கூட அந்த உரத்தை கொடுக்கலாம், உரத்தை சிக்கனமாக பயன்படுத்தலாம். கடைசி வரை உரம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சொட்டு நீர் பாசனத்தில் இருக்கிறதுனால கடைசி வரை உற்பத்தி அதனுடைய எடை கூடுதலா இருக்கும், கணுக்களுக்கு இடையேயான இடைவெளியும் கூடுதலா இருக்கும். அதனால ஒன்று சர்க்கரை திறன் கூடுதலா இருக்கும், எடை கூடுதலா இருக்கும், உற்பத்தி திறனும் கூடுதலா இருக்கும்.
இப்ப முன்னாடி எல்லாம் கரும்பு வந்து குறைஞ்ச இடைவெளியில 2.5 அடி 3 அடி அந்த மாதிரி இடைவெளி கொடுத்ததா சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து இந்த எந்திரங்கள் பயன்பாட்டுக்காகவும் அதை விட நம்ம அதிக இடைவெளி கொடுத்தா பயிர் நல்லா வளரும் அப்படிங்கறதுக்காகவும் அதிக இடைவெளி கொடுக்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இப்ப உழவர்களால பின்பற்றப்படுதுங்க?
ஆனா உழவர்கள் வந்து முதல்ல ஏற்றுக்கிறது இல்ல. ஏன்னா நடைமுறையில் இருக்கிறத மாற்றிக்கொள்றது என்றாலே விவசாயிகளை பொறுத்தள்ள பாமர விவசாயிகளுடைய எண்ணிக்கை சதவீதம் இன்றைக்கும் கூடுதலாக இருக்கிறது. அதன் காரணத்தினால ஒரு புதிய திட்டத்தை வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் பல்கலைக்கழகங்களும் அறிஞர்களும் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அதனை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவும் ஒரு பரிச்சயம் இல்லாததுதான் காரணம். அப்படி இருக்கின்ற போது இந்த இடைவெளி கூடுதலாக இருப்பதனால கேள்வி எழுகிறது, 2.5 அடிக்கு ஒரு நாம் பவர் போட்டிருந்தோம், இன்றைக்கு 5 அடி போட சொல்றீங்க, அப்ப விவசாய உற்பத்தி எப்படி கூடுதலா இருக்கும்? நல்ல கேள்வி கேட்கிறாங்க. முதல் ஆண்டு வேண்டுமானால் கொஞ்சம் குறைவான உற்பத்தி இருப்பது போன்று தோன்றும், குறைவா இருக்கலாம், 5 டன் 10 டன். ஆனா 2ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நல்ல தரமான நாற்றுகளை பயன்படுத்தி இருந்தோமானால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை கூட அந்த கட்டைகளை பயன்படுத்த முடியும். கட்டைகளுடைய இறப்பும் குறைவா இருக்கும், அதனால ஆண்டுக்காண்டு இடைவெளியில பிரச்சனை வராது, சிறப்பா இருப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு.
இப்போ கரும்பு பொறுத்த வரைக்கும் தொடர் கட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து 12-13 வருஷம் கூட தொடர்ந்து கரும்பு அதே இடத்துல நான் வச்சு நல்லபடியா மகசூல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்க?
அவர்கள் போடுகின்ற ரகம் சிறந்த ரகமா இருந்து அடுத்தது கட்டை சீவுதல் என்ற ஒரு முறை இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கரும்பை வெட்டிய பிறகு மண் மட்டத்திற்கு இன்னும் முடிந்தால் மண் மட்டத்திற்கு கீழே கூட சீவுகின்ற ஒரு திறமை இருந்தால் அதனுடைய போத்துகள் என்று சொல்லக்கூடிய புதிய குருத்துக்கள் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இயந்திரத்தை பயன்படுத்தி வெட்டினா ஒவ்வொரு ஏக்கர்லயும் குறைந்தபட்சம் 5 டன் தோகைகள் குப்பையாக்கப்பட்டு அதற்கு இயற்கை எருவாக கிடைக்கிறது. அந்த விதத்திலையும் குருத்துக்கள் அல்லது புதிய ஷூட்ஸ் என்று சொல்ல கூடுதல் கூடுதலா வரும். இப்ப 10 ஆண்டு 12 ஆண்டு கூட இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ரகத்துல நோய் தாக்குதல் குறைவா இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது முதல் முதல்ல அந்த ரகத்தை தேர்வு செய்யும் போது நோய் தாக்காத ரகமா இருக்கணும், அதுல நோயினுடைய தன்மை இல்லாத ரகமா இருந்து ரெட்ராட் என்று சொல்லக்கூடிய செவ்வழுகள் நோய் போன்ற நோய்கள் வராமல் இருந்தால் 10-12 கட்டைகள் அதுல வெட்டலாம், அதனால பாதிப்பு இல்ல. நமக்கு புதியதை நடவு துவங்கணும்னா குறைஞ்சபட்சம் 15 முதல் 20,000 ரூபாய் கூடுதலான முதலீடுகளை நாம் இட வேண்டியது இருக்கிறது.
இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்ய முடியும் அப்படிங்கும் போது அந்த செலவுகள்லாம் நமக்கு குறையுது இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க அந்த அது மாதிரி செய்யணும் அப்படின்னாக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ரகம் நோய் தாக்காத ரகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுடைய பகுதிகளில் கரும்புல என்ன மாதிரி நோய்கள் அல்லது பூச்சி தாக்குதல்கள் இருக்குங்க?
மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது செவ்வழுகள் என்று சொல்லக்கூடிய ரெட்ராட் நோய். அடுத்தது இந்த குருத்து கருப்பாகிறதுன்னு சொல்ல, அதாவது கட்டை வெட்டி ஓரிரு மாசத்துல பார்த்தா சில நேரங்கள்ல அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல இயற்கையிலேயே கூட சில மருந்துகள் அடிக்க முடியும், அல்லது அரசாங்க வேளாண் அறிவியல் நிலையங்களை நாம அணுகினால் அவர்கள் என்ன மருந்துகளை அடிக்கலாம்னு சொல்றாங்க, அதை மேல அடிச்சிட்டோம்னா அந்த பாதிப்புகள். செவ்வழுகள் நோய் வந்துட்டால் மட்டும்தான் அதை முழுமையா கட்டுப்படுத்துறது இன்றைக்கு நடைமுறையில சிரமமா இருக்கு.
சரிங்க, பொதுவா இன்னைக்கு இயற்கை முறையில வேளாண்மை செய்யறது அப்படிங்கறது வந்து ரெண்டு வகையில, ஒன்னு நம்ம வந்து செலவை குறைக்கிறோம், அதாவது நம்ம வயல்கள் எடுக்கூடிய வேளாண் இடுபொருட்களை குறைச்சு அதன் மூலமா செலவை குறைக்கிறோம் அப்படிங்கறது. ரெண்டாவது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல தரமானதா இருக்கு அப்படிங்கறது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கரும்பு சாகுபடி அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க?
நம்ம வீட்டில் நம்முடைய மாடுகள் இருக்கிறாப்லந்தா அந்த மாடுகள் சிறுநீர் கழிக்கிற அந்த கோமியம் என்று சொல்றோம், அதை சேகரிக்கின்ற வாய்ப்புடைய அதனுடைய தளங்கள் அமைப்புகள் இருந்தா சேமிக்கப்பட்ட அந்த கோமியத்தை ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். 1:10 என்ற விகிதத்தில் 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மாட்டு கோமியம் மேல தெளிக்கலாம். அல்லது சொட்டு நீர் பாசன வாய்ப்புகள் இருந்தா அந்த உறிஞ்சி குழாய்கள் மூலமா அதை கொடுக்கின்ற பொழுது அது நல்ல ஒரு சிறந்த இயற்கை உரம். அதே போன்று இப்ப நாங்க கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவன் நானு, அங்க நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துல ஹியூமிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதனுடைய ஒரு உப பொருள் உற்பத்தி ஆகிறது. அது இன்றைக்கு வந்து லிட்டர் 16 ரூபாய்க்கு கொடுக்கறான். இப்ப நான் கூட என்னுடைய நிலத்துல அதை வாங்கி வந்து பயன்படுத்துறேன். ஒரு முறை 1 ஏக்கருக்கு 10 லிட்டர் வீதம் நீர்ல 1 மாதத்திற்கு 1 முறை அதை நம்ம அந்த உறிஞ்சு குழாய் மூலமா கொடுக்கின்ற போது அது ஒரு சிறந்த உரமாகவும் இருக்கிறது, ரசாயன உரத்தின் அளவையும் குறைத்துக் கொள்ளலாம்.
சரிங்க, இப்போ வந்து இயற்கை முறை சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதாவது மாடு இருந்தா அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பயிர் பாதுகாப்புல நோய்களை பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல கூட இயற்கையான முறைகள் இருக்கு, நீங்க அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களா?
எங்களுக்கு அருகில வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கிறது, மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. இவர்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற பெருக்கம் செய்யப்படுகிற ஒட்டுண்ணி அட்டைகள் வழங்குகிறார்கள். அதனை வாங்கி கட்டுவதன் மூலமாக நோய் பெருக்கத்தை எங்களால் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சலுகை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள், அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரிங்க, அப்புறம் இந்த இடைவெளி பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க உழவர்கள் வந்து இந்த புதுசா ஒரு இதை சொல்லும் போது ஏத்துக்க தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அதிகமான இடைவெளி கொடுத்திருக்கீங்களா? அதே சமயம் கரும்பு சாகுபடிக்கான எந்திரங்களை பயன்படுத்துறீங்களா?
நான் சொட்டு நீர் அமைத்த நேரத்தில் பூமிக்கும் கீழே, நான் ஒரு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, பூமிக்கும் கீழே குழாய்களை அமைப்பதை பத்தி எனக்கு அப்ப சரியான ஒரு அறிவு இல்லாததுனால பூமிக்கு மேல் அமைத்துட்டான். ஆனாலும் கூட நான் வந்து மிச்சுபிஷி என்று சொல்லக்கூடிய சிறிய இயந்திரத்தை பயன்படுத்தி 5.5 அடி இடைவெளி விட்டு நான் நட்டிருக்கேன். அதுல முதல் 1 ஆண்டுக்கு உழுத, 2வது ஆண்டிலிருந்து அதுல விழுகின்ற தோகைகளை எரிக்காமல் நான் அங்கேயே பரப்பி விடுறேன். இன்னும் விவசாயிகள் இடத்துல பாமர தன்மை என்னன்னா அதை எரிச்சா சாம்பல் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விவசாயம், விவசாய விளைபொருள் உற்பத்தி பயிருடைய பெருக்கத்திற்கு இயற்கையில இருக்கின்ற அதாவது பாக்டீரியாக்கள் தான் இன்றியமையாத பங்காற்றுகிறது, அதே போன்று மண்புழு. ஆனால் இப்படி விவசாய விளைநிலங்கள்ல தோகைகளை கொளுத்துகின்ற பொழுது அந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற பாக்டீரியா உயிரணுக்களும் சரி, மண்ணில் இருக்கிறதும் சரி, அந்த வேர்ல இருக்கிறதும் இழக்குது. அப்ப அதன் மூலமா பாதிப்படும். இப்ப தோகைகளை பரப்பி விட்டுட்டோம்னா 2 விதமான நன்மை இருக்குது. 1, அந்த தோகை 3-4 மாத காலங்களில் மக்கி உரமாக, இயற்கை உரமாக அந்த நிலத்துக்கு கிடைக்கிறது. மேல் மூடாக்கு இருப்பதனால 3 மாதங்களில் இருக்கிற அந்த இடைவெளியில புற்கள் முளைக்காம இருக்கிறது. அது ஒரு மூடாக்க அமைந்திருக்கிறதுனால நீர் ஆவியாவதல் தடுக்கப்படுறதுனால பூமியினுடைய வெப்பமானது குறைவாகவும் எப்பொழுதுமே ஈரங்காத்த தன்மை இருக்கிறதுனால பயிர் நன்றி சிறப்பாக வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
சரிங்க, இப்போ ரகம் அப்படிங்கறது வந்து நம்ம ஆரம்பத்துல ஒரு ரகம் சாகுபடி பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் அதை விட மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ரகங்கள் இதுவரைக்கும் சாகுபடி பண்ணிருக்கீங்க? உங்களோட அனுபவத்துல எது உங்களுக்கு சாகுபடி செய்யறதுக்கு ஏற்றதா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால 707 என்ற ஒரு ரகம் இருந்தது, அது நல்ல உற்பத்தி சிறப்பாக இருந்தது. ஆனால் அதுல ரெட்ராட் என்ற சிவப்பழுகள் நோய் வந்த பிறகு அதனுடைய குறைத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால 860/32 என்ற ரகம், அது ஒரு சிறந்த ரகமா இருக்கிறது. அதோட அது இந்த நம்ம கொளுத்தாம விடுவதனால அதனுடைய ஷூட்ஸ் அதாவது குருத்துக்கள் நிறையவே வருகிறது, நல்ல வளர்ச்சி நீளமாக வளருகிறது, சர்க்கரை சத்தம் அதிகமாக இருக்கிறது, ஆலை நிர்வாகிகளும் அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டு வாங்குகிறார்.
சரிங்க. இப்ப கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆலைகளுக்கு தான் கரும்பு சாகுபடி பண்ணி குடுக்கறீங்களா, இல்ல நீங்களே வெள்ளம் தயாரிக்கிறீங்களா, அல்லது வெளியில விற்பனை குடுக்கறீங்களா?
எங்கள் பகுதியில வெள்ளம் தயாரிக்கிற பணி நடைபெறதில்ல, நாங்க முழுமையா ஆலைகளுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
இப்ப ஆலைகள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த கரும்பு சாகுபடிக்கான தொழில்நுட்பங்களோ அல்லது நாற்றுகளோ அந்த மாதிரி ஏதாவது உதவிகள்லாம் கிடைக்குதுங்களா?
2-3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த விதை கரணைகளே இலவசமாக வழங்கினார்கள். இப்பொழுது இந்த SSI என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நாற்றங்கால்களை கிராம பகுதிகளில் அமைக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் 50% மானியமும் ஆலை நிர்வாகம் 50% மானியத்தில் ஷேட் நெட் என்று சொல்லக்கூடிய அந்த நிழல் வலைகளில் பிளாஸ்டிக் தட்டுகளில் தென்னை நார் கழிவுகளில் பருக்கருணைகளை எடுத்து அதில் உற்பத்தி செய்து நாற்றுகள் கொடுக்குறாங்க. அதில் என்ன ஒரு நன்மைனா, நாம ஏற்கனவே கருணைகள் 2 பரு கருணைகளை போடுகின்ற போது ஒரு ஏக்கருக்கு சற்றேற குறைய 4 டன் முதல் 5 டன் கரும்பை வந்து விதை கரணையா போடுற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பரு கருணைகள் எடுத்து நாற்றங்கால நிழல் வலைகள்ல 1 மாதம் வளர்த்து 25 நாட்கள் முதல் 30 நாட்கள் அவங்க கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது 5.5 அடிக்கு 1.5 அடி அல்லது 2 அடி இடைவெளியில் நட சொல்றாங்க. அதுல 5000 பயிர்கள் நட்டாலே போதுமாங்கிறாங்க. சற்றேறக்குரிய 500 கிலோ பருக்களே ஒரு ஏக்கருக்கு போதுமானதா இருக்கு.
இப்போ இது வந்து உங்களுக்கு ஆலையில இருந்து பரிந்துரை பண்ணிருக்காங்களா, நீங்களோ அல்லது உங்க பகுதியில் இருக்க விவசாயிகள் வேற யாருமோ இந்த முறையில சாகுபடி செஞ்சிருக்காங்களா?
இப்ப இந்த ஆண்டுதான் இதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, நாற்றங்கள் அமைத்திருக்கிறாங்க. அதோடு இந்த ஆஃப் சீசன் என்று சொல்லக்கூடிய இப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அது போடுறதுக்கும் அறிவுறுத்திருக்கிறாங்க. அதோட இல்ல கொஞ்சம் மலிவாகவும் தருவதாக உறுதி அளித்திருக்கிறாங்க. அதுல இன்னும் ஒரு நன்மை என்னன்னா, இப்ப ஏறக்குறைய 25 முதல் 30 நாட்கள் நாற்றங்கால வளர்க்கப்படுறதுனால அது நட்ட காலத்திலிருந்து 11 மாசத்திற்கே அது அறுவடைக்கு வர்றதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது. அப்ப 12 மாதம் அதற்கு மேலாகி கரும்பு வெட்டுறதுக்கு நம்ம கால அவகாசம் எடுத்துக்கொள்றதை விட 11 மாசத்திலே நம்ம கரும்பு வெட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப அதற்கான நீர்ப்பாசன காலம், அதற்கான பராமரிப்பு காலம் குறைவதனால அதன் மூலம் ஒரு பக்கத்துல செலவு குறைகிறது. இந்த பரு கருணைகளை பயன்படுத்தி நாற்றுகளை நடுகின்ற பொழுது உற்பத்தி பெருக்கமும் 15 முதல் 20% கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது இப்பொழுதுதான் நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. அறுவடை வருகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் விவசாயிகள் இதை வரவேற்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
ரொம்ப சந்தோஷங்க. இப்போ கரும்பு சாகுபடியில பொறுத்த வரைக்கும் அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே சரியான முறையில பின்பற்றினோம்னாக்க 100 டன் மகசூல் அப்படிங்கறது சாதாரணமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரோடு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த 100 டன் எடுத்த விவசாயிகள் சங்கம்னே ஒரு சங்கமே வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய பகுதிகளில் எந்த அளவுக்கு அதிகபட்சமான மகசூல் எடுக்கிறாங்க, இல்ல இந்த 100 டன்னை விட இன்னும் அதிகமா எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்களா?
சக்தி சுகேஷ்ல அந்த மாதிரி எடுத்ததாக எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆலைகள் மூலமாக LCD படங்கள்லாம் போட்டு காமிச்சு எங்களிடத்துல ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாங்களும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகவும் இருக்கிறோம். அதோடல எங்கள் பகுதியில கூட இந்த மாதிரி போட்டதுல 80 டன் வரை இன்றைக்கு விவசாயிகள் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் முழுமையான சொட்டு நீர் பாசனம் மூலம் உரப்பழி பாசனம், இடைவெளி மேலாண்மை, தரமான ரகம், அதோடு இந்த நாற்றங்கால் முறையில பயிரிடப்படுகின்ற அந்த பயிர்களை நாற்றுகளை நட்டா கட்டாயம் 100 டன்னை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
சரிங்க. இது வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் கரும்பு சாகுபடிக்கு எப்படி மகசூல் அதிகப்படுத்துறதுல உதவிகரமா இருக்கு, அந்த கரும்பு சாகுபடியில உங்களுடைய அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.
வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பான சமுதாய வானொலி நிலையத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்கி கரும்பு சாகுபடியில புதிய தொழில்நுட்பங்கள் எவ்வளவு இன்றியமையாது என்பதை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நல்கிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
தாத்தா அப்பா செய்து வந்த பாரம்பரிய தொழில வந்து விடுத்து புதிய தொழில்நுட்பத்தை வந்து நம்ம மனசார ஏற்று தன்னம்பிக்கையோடு அதை செய்தா எந்த தொழிலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கறது நம்ம நண்பர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த விவசாய நண்பர் நாராயணசாமி மூலம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். கரும்பு சாகுபடியில புதிய தொழில்நுட்பமான சுட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தி எவ்வளவு அருமையா அவங்க விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கற தம்மோட அனுபவங்களை நம்ம கிட்ட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துகிட்டாங்க இல்லீங்களா? அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர் N. குணவதி.